திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா, சித்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணைமா கடலை, மற்றவர் அறியா மாணிக்க மலையை, மதிப்பவர் மனமணி விளக்கை, செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை, திருவிழிமிழலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளோ, குளிரையன் கண் குளிர்ந்தனவே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு இந்த 9 திருமுறை அருளிய நமது ஆசிரிய பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் பணிந்து போற்றி கொண்டு அருமையான முறையிலே இந்த எழில்ஞானம் பூஜையை நடத்தி கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். இந்த பிறவி முதல்ல நமக்கு எதற்காக தரப்பட்டது, பிறவியோட பயன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். சுவாமிய அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நமக்கு வந்து இந்த பிறவியே தரப்பட்டிருக்கு. எடுத்த பிறவிய வச்சு பிறவியை நீக்குவதற்கு என்ன வழின்னு பார்த்து நீக்கி வெளியே வரணும், அதற்காகத்தான் நமக்கு பிறவியே தரப்பட்டிருக்கு. ஆனா இந்த மாயையில நம்ம சிக்கி மறக்க கூடாத இறைவனை மறந்து தன்னையும் யாருன்னு தெரியாம தலைவனையும் யாருன்னு தெரியாம நம்முடைய வாழ்நாளை எல்லாம் நாம் வீழ்நாளாக கழித்து விடுகின்றோம். அங்கனம் கழிப்பதனால நமக்கு இடர்பாடு புறம் நமக்குத்தான் வருது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக மனசுல வச்சுக்கிடணும். சரி, இப்போ சுவாமியும் நம் பொருட்டு 5 செய்யறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். இந்த உயிர்களுடைய இயல்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். அது இயல்பாகவே பாசத்துல இருந்து நீங்கியவர் சுவாமி. ஆனா இந்த ஆன்மா இயல்பாகவே பாசத்தால அதாவது ஆணவத்தால கட்டுண்டு கிடக்கிறது. அது அறிவுடைய பொருள் தான், ஆன்மானும் அதை அழைக்கலாம். ஆனா அது யாராலையும் படைக்கப்படல, அதுவும் அனாதிதான். இதெல்லாம் அந்த உயிரை பத்தி சொல்லிக்கொண்டு பதியை பத்தி பார்க்கும்போது பதி ஒன்றுதான். ஆனா பசு அப்படின்னு சொல்லும்போது உயிர்கள் ஆன்மான்னு பார்க்கும்போது அளவற்றவை அவெல்லாம். மொத்தம் 84 லட்சம் யோனி பேதங்களை உடையதுன்னு சொல்லும் போதும் அது அவ்வளவு எத்தனை வகையில பிறவி எடுக்குங்கும் போது எவ்வளவு உயிர்கள் இருக்கு. இப்ப தாவரங்களும் உயிர் வர்க்கம் தானே. அப்ப தாவரங்கள் இருக்கு, அடுத்து நீர் வாழ்வன இருக்குது, ஊர்வன பரப்பன, அப்புறம் விலங்குகள் இருக்கு, அப்புறம் மனிதர்கள் இருக்காங்க, அப்புறம் தேவர்கள் இருக்காங்க. அந்த 7 பிறப்பு. அது மட்டும் இல்லாம முட்டையில இருந்து பிறக்கக்கூடியது, விதையில இருந்து பிறக்கக்கூடியது, வேர்வையில பிறக்கக்கூடியது, கருவில் பிறக்கக்கூடியது, இப்படின்னு 4 வகையாகவும் இருக்கு. இப்படி உயிர்கள் எண்ணிருந்தன. அவை 3 வகையாக பிரிக்கலாம், விஞ்ஞானகலர், பிரளயகலர், சகலர். மலங்கள் 3 அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம், ஆணவம் கண்மம் மாயை. மும்மலங்களும் உடைய உயிர்கள் சகலர் என்று அழைக்கப்படுகின்றன. இருமலங்கள் உடையவர்கள் பிரளயகலர் என்றும், ஒரு மலம் உடைய ஆன்மா வந்து விஞ்ஞான கலர் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். அந்த விஞ்ஞான கலரை ஒரு மலத்தார் அப்படின்னு அழைக்கிறது வழக்கம். அவங்களுக்கு இறைவன் வந்து உள் நின்று உணர்த்தினா அவங்களால புரிஞ்சுக்கிட முடியாது. தன்மை அப்படின்னு சொல்லுவோம். தன்மை முன்னிலை படற்கைன்னு இலக்கணத்துல வருது இல்லையா. அதனால சுவாமி வந்து அவங்களுக்கு உடைய பக்குவங்கிறது அவங்களுக்கு உள்ள இருந்து உணர்த்தினாலே அவங்களால உணர்ந்து கொள்ள முடியும். அப்புறம் இருமலத்தாராகிய பிரளயாகலர், அவங்களுக்கு மாயாமலம் மட்டும் இருக்காது, ஆனா ஆணவம் கண்மம் ரெண்டும் இருக்கும். அவங்களுக்கு இறைவன் எப்படி இருப்பாரு அப்படின்னா, அந்த உருவ திருமேனியோட வர்றாரு, நான்கு கரங்கள் மூன்று கண்கள் ஜடைமுடியோட முன்னிலையில இருந்து உணர்த்துகின்றார். சகதர் நம்ம எல்லாம் தான் மும்மலங்களால் பீடிக்கப்பட்டிருக்கோம். அந்த மும்மலமுடைய ஆன்மாக்களுக்கு இறைவன் குருவாக வந்து நம்மை போன்ற ஒரு மானிட வடிவிலே வந்து படற்கையில் ஞானத்தை நமக்கு உணர்த்துவார். இந்த செய்தி வந்து திருவருட் பயன்ல சொல்லப்பட்டிருக்கு. திரிமலத்தார் ஒன்று அதனில் சென்றார்கள். திரிமலத்தார்ங்கிறது சகலர், ஒன்று அதனில் சென்றார்கள் அப்படிங்கிறது பிரளயாகலர், அன்றி ஒரு மலத்தார்ங்கிறது விஞ்ஞானகலர். ஆக இப்படி மூன்று வகையாக ஆன்மாக்கள் இருக்கின்றன என்பதை மிக அழகாக நமக்கு நம்ம சைவ சித்தாந்தம் எடுத்து காட்டி இருக்கிறது. சரி, இந்த உயிர் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, சார்ந்ததன் வண்ணம். பதிய சார்ந்தா அந்த சிவமாம் தன்மை இருக்கும், பாசத்தை சார்ந்தா அந்த பாசத்தின் தன்மை தான் அதுட்டு இருக்கும், சார்ந்ததன் வண்ணம். அதனாலதான் பொதுவா நம்ம யார் கூட இருக்கணுங்கிறது கூட அடியார் நடுவுலதான் இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடியார்களை போலவே நமக்கு அந்த இறைவனை வழிபடக்கூடிய உணர்வானது இருக்கும், அந்த ஒழுக்கங்கள்லாம் நம்ம கிட்ட வந்துரும் அப்படிங்கறதுனாலதான் அந்த சங்கம வழிபாடு நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த உயிரானது எதை சார வேண்டும் என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த உயிருக்கு இறைவனுக்கு இருப்பது போல இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு மூணு இருக்கு. ஆனா அது தானாக செயல்படாது, இறைவன் ஆணை வழிதான் செயல்படும். இறைவன் உள் நின்று உணர்த்தினாதான் அது செயல்படும், உணரும். இதைத்தான் நம்ம திருமாளிகை தேவருடைய திருவிசைப்பால அந்த பாடல் பதிகம் முழுவதுமே நம்ம பார்த்தோம். உணர்த்துமா உணர்த்தே, விளம்புமா விளம்பே, உரைக்குமா உரையே, விரும்புமா விரும்பே, நினையுமா நினையன்னு எல்லா உதாரணங்கள் நிறைய அதுல அந்த பதிகம் பூரா நம்ம அப்படிதான் சிந்திச்சோம். இப்போ நம்ம என்ன வினைய அனுபவிக்கிறதுக்கு இந்த பிறவி, அதாவது நம்ம பல பிறவிகள்ல செஞ்சிருக்கோம், நல்வினையும் தீவினையும் மனம் வாக்குங்கிற முக்கரணங்களாலையும் செய்யறோம். ஒரு எண்ணம் ஒரு பிறவியை தருகிறது. அதனாலதான் தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் மனசுக்குள்ள போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட்டினத்தடிகள் வலியுறுத்தி சொல்றாரு, உங்க மனசை நீங்க நல்லா தூய்மையா வச்சுக்கோங்க, பாலறையா வைக்காதீங்க. அத பள்ளி அறையா வச்சீங்கன்னா சுவாமி இருப்பார், பாலறையா வச்சா குப்பை தானே இருக்கும், காம குரோத லோப மோக மத மாச்சரியங்கிற குப்பைகள் தான் இருக்கும். அதனால அதை சுத்தமா வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம பல பிறவிகள்ல மனதாலும் வாக்கால் ஒரு வார்த்தை ஒரு பிறவியை தரும், ஒரு செயல் ஒரு பிறவியை தரும். அப்ப மனம் வாக்கு அந்த திரிகரணம் சொல்லக்கூடிய மனம் வாக்கு காயங்களால இந்த முக்கரணங்களால நம்ம எவ்வளவு வினையை ஈட்டுறோம், அதனால எவ்வளவு நமக்கு சஞ்சிதம் இருக்கு. ஆனா இந்த போன பிறவியில செஞ்ச சஞ்சிதம் இந்த பிறவியில வருமானு கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது. சுவாமி வந்து இந்த ஆன்மாக்கு பல பிறவியில உள்ள சஞ்சிதங்கள்ல இருந்து நல்வினை தீவினை எல்லாம் கலந்து கொடுக்கிறாரு, எந்த அளவுக்கு தாங்குமோ அந்த அளவுக்கு கொடுக்கிறாரு. அப்ப நம்ம இப்ப எந்த பிறவி எடுத்திருக்கோமோ அந்த பிறவிக்கு தகுந்தாற் போல நம்முடைய இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் ஞான சக்தியும் தான் எல்லாம் செயல்படும் அப்படிங்கறத நம்ம வச்சுக்கிடணும். அடுத்து இந்த உயிர் அதுக்கு வந்து முக்குணங்கள் உண்டு அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம். ராட்சசம் தாமசம் சாத்வீகம் மூன்று குணங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். அதற்கு அடுத்தபடியாக எல்லா பொருட்களுக்கும் சைவ சித்தாந்தம் ரெண்டு இயல்பு சொல்லுவோம், பொது இயல்பு சிறப்பு இயல்புன்னு. அப்ப உயிரோட பொது இயல்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பொதுவா இந்த பொது இயல்புனா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பொருளுக்கு பிற பொருட்களுடைய சேர்க்கையினால உண்டாகக்கூடிய தன்மைக்கு தான் பொது இயல்பு அப்படின்னு பேரு. அதத்தான் சித்தாந்தம் தடத்த லட்சணம் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த உயிர் வந்து மாயா கன்மங்களோட கூடி இருக்கும்போது அதுக்கு அது பொது இயல்பா இருக்கு. அப்போ பலவிதமான நிலை வேறுபாடுகளை அடையக்கூடியது பொது இயல்பு. ஆனா ஒரு பொருளுக்கு இயற்கையா இருக்கக்கூடியதுதான் உண்மை இயல்பு சிறப்பு இயல்புன்னு சொல்றோம், சொரூப லட்சணம் அப்படின்னு சொல்றோம். அப்ப உயிரோட உண்மை இயல்பு என்னன்னா, சார்ந்ததன் வண்ணம் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ இப்படிப்பட்ட உயிர், இப்போ கட்டு இல்ல, அந்த உயிருக்கு கட்டு இருக்குன்னு பார்த்தோம். ஆணவம் கண்மம் மயங்கிற மும்மல கட்டு இருக்கு. ஆணவம் பகை, அந்த பகையை நீக்கிறதுக்கு சுவாமி நமக்கு கொடுத்த ரெண்டு கருவிகள் தான் மாயை கண்மம் அப்படிங்கிறது. ஒரு கெட்டு போட்டிருக்கோம், அந்த கெட்டு இறுகிட்டு அதை அவுக்க முடியலன்னா அதுக்கு மேல கட்டு போட்டா அந்த கெட்டு அவுந்துரும்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி ஆணவங்கிற கட்டு உயிரை இறுக்கிட்டு இருக்கு, அதை நிகழ்கிறதுக்காக சுவாமி வந்து கண்மம் மாயைங்கிற கட்டுக்களை நமக்கு அதுக்கு மேல போட்டிருக்கு. அதை நீக்கிறார், மொத்தத்துல போட்டுட்டு விடுறதுல எல்லா கட்டையும் நீக்கிடுறார். திரு கழிற்றுப்படியாருங்கிற நூல்ல, சித்தாந்த நூல்ல, நிகழமாம் ஆணவ மூலமலம் அகல ஆண்டனன் கான் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஆணவம்னு சொன்னா உலகியல் பூர்வமா ஹெட் வெயிட், ரொம்ப அந்த அகங்காரம் பிடிச்சு அலையிறது, செருக்கு அப்படி எல்லாம் சொல்லுவோம். ஆனா இங்க அப்படி இல்லை, இந்த உயிரோட அறிவை மறைத்து அணுத்தன்மைப்படுத்தக்கூடிய, அஞ்ஞானத்தை தரக்கூடிய, அறியாமையை செய்யக்கூடிய பொருளுக்கு தான் ஆணவம். ஏன் அப்படின்னு சொல்றோம், ஒரு பொருள் இப்படி மறைச்சிட்டு இருக்குன்னு ஏன் சொல்றோம்னா, இந்த உயிர் சித்து பொருள் தானே. அப்ப சித்து பொருளாக்க இறைவனை இது அறிவுடைய பொருளா இருக்கிறதுனால இதை அறிஞ்சிருக்கலாம் இல்லையா, இது ஏன் அறிய முடியாம கஷ்டப்படுது அப்படின்னா, இதை வந்து ஆணவம் மறைக்கின்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அது எப்படி இருக்கு இந்த உயிருக்கு இடையில வந்துதான்னு கேட்டா, கிடையாது, அதுவும் அனாதி. பதி அனாதி, பசு அனாதி, ஆணவமும் அனாதிதான். அது எப்படி இருக்கு அப்படின்னா, செம்பு பாத்திரத்துல பாத்தீங்கன்னா பச்சையா இருக்கும். நம்ம நல்லா எல்லாம் போட்டு புளியெல்லாம் போட்டு எலுமிச்சம்பழம்லாம் போட்டு கழுவி வச்சோடனே செம்பு பாத்திரம் நல்லா இருக்கும். அப்புறம் திருப்பியும் அதோட நிரம்புற மாதிரி அந்த பச்சை கழிம்பு அதுல வந்துடும். அது மாதிரியும் இப்ப நெல்லுன்னு இருந்தா கண்டிப்பா அரிசிக்கு மேல என்ன இருக்கு, உமி இருக்கு. அது மாதிரி இது உயிர்கிட்ட இயற்கையாவே இருக்கு, அதனால இதுக்கு சகஜ மலம் அப்படின்னு பேர். இது எல்லா உயிரையும் பற்றி இருந்தாலும் ஒரே மாதிரி பற்றி இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு ஒரு உயிரை வன்மையா பற்றி இருக்கும், ஒரு ஒரு உயிரை மென்மையா பற்றியிருக்கும். இது மென்மையா பற்றிய உயிர்களுக்கு தான் விஞ்ஞான கலர்ந்து பேரு, உண்மையாக பற்றிய உயிர்களுக்கு பிரளயா கலர், மிகவும் வன்மையாக பற்றிய உயிர்கள் வந்து சகலர். அப்போ அறிவை மறைச்சு அதை முடக்கி வச்சிருது எதை, உயிரை வந்து. அதனால இந்த புறையிரலால் தன்னை காட்டும், இது தன்னையும் காட்டாது அப்படின்னு நமக்கு நல்ல அழகாக உமாபதி சிவம் வந்து திருவருட்பாயனில் காட்டியிருப்பாங்க. உண்மை விளக்கத்திலையும் அறியாமை ஆணவம் அப்படின்னு நமது மனவாசகம் கடந்த நாயனாரும் நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கிறாங்க. இப்ப ஏன் நமக்கு துன்பம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துன்பம் எங்க இருந்து வருதுன்னா பிறவியில, பிறவி எடுத்தனால துன்பம் வருது. பிறவி ஏன் வருது, வினை ஈட்டதுனால. வினையை ஏன் ஈட்டணும், ஆணவ மலத்தால். அப்போ ஆணவம்னு ஒண்ணு இல்லைன்னா உயிர்களுக்கு துன்பமே இருக்க போறதே கிடையாது. இதைத்தான் திருவருட்பயன்ல இருள் இன்றேல் துன்பு ஏன் அப்படின்னு அழகா அவர் கேட்கிறார். நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு கேட்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். அப்போ இது வந்து நித்த பொருளாக இருக்கு, இருந்து ஆனா என்ன செய்து, அந்த உயிரோட அறிவை மறைத்து. இப்ப இவ்வளவு உயிர்களை மறைக்குதே, அப்ப அது பல பொருளான்னு கேட்டா கிடையாது, அது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முக்தியில் அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அதோட வலிமை குன்றிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது ஜடப்பொருள், பதியை போல் பசுவை போல் இது சித்துப்பொருள் கிடையாது, இது ஜடப்பொருள். அழிந்திடும் சக்தி நித்தம் அழிந்திடா ஒளியின் முன்னர், அழிந்திடும் இருளும் நாசம் அடைந்திடா மிடைந்திடாவின்னு சிவப்பிரகாசம் தான் இந்த கருத்தை நமக்கு சொல்லு. அதாவது கொடிக்கவிலின்னு சொன்ன மாதிரி ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒளி வந்த உடனே இருள் வந்து என்ன செய்யும், அடங்கி வலிமையற்று போற மாதிரி. திருவருள் நமக்கு நல்ல கிடைச்சாச்சு அப்படின்னா ஆணவத்தோட வலி வந்து குறைந்து விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த ஆணவத்து பொருளால ஒன்று அப்படின்னாலும் அதுக்கு சக்தி எவ்வளவு இருக்குன்னா நிறைய இருக்குன்னு நமக்கு சிவஞான சித்தியார் சொல்லுது. ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆதி அன்றதாய் ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பெனில் கழிம்பு இயந்து என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் இயந்து நின்றே அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆணவம் வந்து உயிரை முழுவதுமாக மறைச்சிருக்கும் இல்லையா, நல்ல ஆணவத்தோட பிடியில ஒரு ஆன்மா இருக்கு, அந்த அளவுக்கு வல்லிமையாக அது மறைச்சு வச்சிருக்கும் இல்லையா, அது ஆபாரக சக்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆணவம் மட்டும் தனியா இருக்கும்போது ஆன்மாவோட. அடுத்து இறைவன் வந்து நமக்கு மாயை கண்மம் எல்லாம் தர்றார் இல்லையா, அதுக்கப்புறம் விபரீதமான உணர்வெல்லாம் ஆன்மாவுக்கு அது தருது. அப்போ அதுக்கு அதோ நியாமிகா சக்தின்னு பேரு. அது ஆணவத்தோட பொது இயல்பு. அப்ப சிறப்பு இயல்பு ஆவாரக சக்தி ஆணவத்துக்கு, பொது இயல்பு வந்து அதோ நியாமிகா சக்தி அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த ஆணவ மலம் அந்த ஆன்மாட்ட நிறைய இருக்கு. அந்த ஆன்மா பரிபாக்கம் அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் இறைவன் வந்து இந்த மாயையையும் அந்த கன்மத்தையும் சேர்த்து நமக்கு பிறவிய கொடுத்து அதன் மூலம் இந்த ஆணவத்தோட வலிமையை தேய்த்து கொண்டே வந்து நிறைவாக நல்ல திருவருள் நிறைய பெற்ற பின்பாக அந்த ஞானத்தின் பயனாக முக்தியையும் வழங்குகின்றார் அப்படின்னு பாக்குறோம். முக்தியில இது ரொம்ப ரொம்ப வலிமை குன்றி இருக்கும் அப்படிங்கிறது அதுல நமக்கு உண்மை விளக்கத்திலே நம்ம பார்த்திருக்கோம். இத்தை விளைவித்தல் மலம் அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கும். இந்த ஆணவம் இப்படி உயிர்களை எல்லாம் அது அடைய வேண்டிய விஷயத்தை அடைய விடாம தடுத்து கீழ் நோக்கி செலுத்துகிறது அப்படிங்கிறத மனசுல வைத்துக்கொண்டு இந்த முப்பொருளை பற்றிய மேலும் ஒரு சிந்தனை. நான் யாரா நம்மளை பார்த்தோன்னே சொல்லுவாங்க, உன் உடம்பு ரொம்ப பருத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உன் உடம்புன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, உயிர் வேற உடம்பு வேற அப்படிங்கிறது அதுல பெறப்படுகிறது. உன்னோட புஸ்தகம், உன்னோட வீடு அப்படின்னு சொல்லும்போது புஸ்தகம் வேற, நாம வேற, வீடு வேற, நாம வேற அப்படின்னு சொல்ற மாதிரி உன்னோட உடம்புன்னு சொன்னதுனால உயிர் வேற உடம்பு வேற அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எங்கெல்லாம் நீங்கிற சொல்லு வருதோ அதெல்லாம் ஆன்மாவை குறிக்கிறது என்பதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது நமக்கு ஒரு ரொம்ப நெருங்கிய ஒரு தோழமை உள்ள ஒருத்தங்க தவறி போயிட்டாங்கன்னா, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னா அப்பவும் என்ன அர்த்தம்னா அவங்க ஆன்மா அந்த உடம்ப விட்டு வந்துட்டு உடம்ப நீங்கி விட்டது அப்படிங்கிறது தான் அதுல பொருள். இதுல உடம்பு அழியுது, ஆன்மா அழியாது. அப்ப நம்முடைய உயிர் வந்து என்றும் அழியாது. அது படைக்கவும் படலை, அதுக்கு தோற்றம் கிடையாது, அதுக்கு முடிவு கிடையாது, அது அழியாது அப்படிங்கிற விஷயத்த நாம எப்போதும் மனசுல வச்சுக்கணும். ஆன்மாக்கள் ஒரு காலம் அழிவதில்லை. அது ஒவ்வொரு காலமும் சுவாமி அந்த வினைக்கு ஈடா அதுக்கு கொடுக்கற உடம்பு தான் அழியும். சரி, இப்ப ஒரு உடம்ப இந்த ஆன்மா எடுக்கும். இப்ப இந்த பிறவியை நம்மள எடுத்துக்கோங்களேன், நம்ம ஆன்மா இந்த உடம்ப எடுத்திருக்கு அப்படின்னா, இந்த உடம்ப எடுக்கிறது விடுறது இதெல்லாம் உடம்போட விருப்பமா அல்லது ஆன்மாவோட விருப்பமா அப்படின்னு பார்த்தோம்னா, உடம்பு ஜடப்பொருள், அதுக்கு அறிவு கிடையாது. அதனால அது என்ன செய்யாது, இந்த உயிருக்கு தான் என் உடம்புல இருக்கணும், எனக்குள்ள இருக்கணும்னு அதால சிந்திக்க முடியாது. ஆன்மா சித்து பொருள்னாலும் எனக்கு இந்த உடம்பு வேணும்னு சொல்லி அதா போய் ஒரு உடம்பெல்லாம் எடுக்க முடியாது. இப்போ உலகத்துல பாக்குறோம், சில பேர் வந்து பயங்கரமா நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த ஆன்மாவுக்கு உடம்பு எடுக்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கு அப்படின்னா, அது ஏன் அந்த மாதிரி ஒரு உடம்பை எடுத்து கஷ்டப்படணும்? அதனால ஆன்மாவாலையும் உடம்ப எடுக்க முடியாது, உடம்பாலையும் இந்த ஆன்மாவை விரும்பி தனக்குள்ள வைத்துக் கொள்ள முடியாது. அப்போ ஆன்மாவுக்கும் உடம்புக்கும் தலைவர் யாரு அப்படின்னா சிவபெருமான். அவரோட கருணையினால அந்தந்த ஆன்மாவுக்கு தகுந்த உடலானது வழங்கப்படுகிறது. இப்போ அவர் உடம்ப கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா தன்னோட நன்மைக்காக கொடுத்திருக்கிறாரா நம்மளோட நன்மைக்காக கொடுத்திருக்கிறான்னு பார்த்தா, அவருக்கு தேவைன்னு எதுவுமே கிடையாது. அதனால அவர் நம் பொருட்டு, ஆன்மாக்களின் பொருட்டு தான் நமக்கு உடம்பு தருகிறார். நமக்கு என்ன இடர் இருக்கு, இப்ப நமக்கு என்ன நன்மை வேணும், இந்த ரெண்டு இடர் நீங்கணும், நன்மை வேணும், இதுக்காக தான் நமக்கு உடம்பு தரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு பிறவி இல்லையா, அந்த பிறவிக்கு வந்துட்டோம். இதுல அந்த சார்ந்ததன் வண்ணம் நல்லவங்களை சாரல அப்படின்னா, தீயாரை காண்பதும் தீதே திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீது, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீது, அவரோடு இணங்கி இருப்பதும் தீதுன்னு பழைய பாடல். அது மாதிரி அப்படி இருந்தோன்னா நம்மகிட்ட எது மிகுதியாக இருக்குன்னா, தீய குணங்கள் மிகுதியாக இருக்கும். அப்ப தீய குணங்கள் இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய ஆசையும் எப்படிதான் இருக்கும், தீய ஆசைகளாகத்தான் இருக்கும், கெட்ட ஆசைகளாகத்தான் இருக்கும். அந்த தீய ஆசைகள் எந்த மாதிரி நினைவுகளை நமக்கு தரும், தீய நினைவுகளைத்தான் தரும். அப்போ தீய நினைவுகளை வச்சு நம்ம எந்த மாதிரி செயல்கள் செய்வோம், தீய செயல்களைத்தான் செய்வோம். அப்ப இத மாதிரி செய்து கொண்டே போனால் இது இந்த ஆன்மாவுக்கு இடர், பிறவிய தந்து தந்து செஞ்ச பாவத்துக்கு தகுந்த தண்டனையாக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கும். மனசுக்குன்னா கவலை, உடம்புக்குன்னா நோய். இந்த மாதிரி நமக்கு அது கொடுத்துத்தான் தீர்க்க முடியுமே தவிர தானாலாம் நீங்காது. அதுக்கெல்லாம் பரிகாரம் எல்லாம் கிடையாது, அந்த அனுபவிச்சுத்தான் தீக்கணும். அப்ப இப்படியே மேல 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 இந்த மாதிரி கெட்ட செய்கைகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த தீய குணங்களை எல்லாம் நம்மகிட்ட உண்டாக வைக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கு, அது நம்மளை மயக்குது, நம்ம அறிவை மறைக்குது, அதுதான் ஆணவம். அந்த ஆணவத்துல இருந்து ஆன்மாவை விடுவிக்கணும், விடுவிச்சு அந்த ஆன்மாவுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கணுங்கிறதுக்கு தான் சுவாமி நமக்கு இந்த தேகத்தை தந்திருக்கின்றார். இப்போ வியாதி எதுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புக்கு வரும். இந்த உடம்பு வந்து வியாதி பீடித்து நிற்கிற மாதிரி இந்த ஆணவம் வந்து ஆன்மாவை பீடித்து நிற்கிறது. இப்ப ஒரு வைத்தியன் என்ன பண்ணுவாரு, ஒரு டாக்டர் வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த நோயாளிய கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில வச்சு மருந்து கொடுத்து குணப்படுத்துற மாதிரி சிவபெருமான் நமக்கு இருக்கிற ஆணவம்ங்கிற வியாதியை நீக்கிறதுக்காக உடம்புங்கிற ஆஸ்பத்திரி வைத்தியசாலைக்குள்ள நம்மை இந்த ஆன்மாவை இட்டு தன்னோட திருவருளாகிய மருந்தை கொடுத்து நம்மை குணப்படுத்துகின்றார். நம்முடைய அந்த ஆணவம்ங்கிற வியாதிய போக்குறாரு. அதனாலதான் சுவாமிக்கு வைத்தியநாதன் அப்படிங்கிற பெயர். மருந்தீசன், வைத்தியநாதர், வைத்தீஸ்வரன், பவரோக வைத்தியநாதன் என்ற பெயர்கள் எல்லாம் சுவாமிக்கு இருப்பது இதனால்தான். இப்ப நம்ம உடம்புல ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, இப்ப நம்ம டாக்டர்கிட்ட போறோம், ரொம்ப நாளா எனக்கு இந்த கட்டி இருக்கு, வலிக்குது, தொந்தரவு தருது அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் என்ன செய்வாங்க, அந்த மருத்துவர் வந்து ஒரு கத்தியை எடுத்து அந்த கட்டியை கீறி அதை சரி பண்ணி நம்மள அனுப்புறாங்க. ஆனா கீறும் போது நமக்கு துன்பமா இருக்கு, ஆனா அவர் அதுக்கப்புறம் அதுக்கு மருந்தெல்லாம் வச்சு கட்டி நமக்கு உள்ளேயும் மருந்தெல்லாம் கொடுக்குறாரு. அவர் சொன்னபடி கேட்ட உடனே அதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நமக்கு அதனால துன்பம் இல்லை. அது போல அது அந்த நேரத்துக்கு துன்பமா இருந்தாலும் அதுக்கப்புறம் துன்பம் தரல. இந்த உலகியல் வைத்தியர் செய்யறதே இப்படி இருக்குன்னா, மகா வைத்தியர் ஆகிய சிவபெருமான் நமக்கு பல வகையான துன்பங்களை எல்லாம் வர செய்வது எதற்காக? இப்ப நமக்கு, நான் கடவுளை கும்பிடும் போது எனக்கு துன்பமே வரக்கூடாதுங்கிறது தான் இன்று பலருடைய கருத்தாக இருக்கிறது. துன்பம் வந்து கடவுள் நம்மகிட்ட விருப்பம், அவர் வந்து கருணையை வடிவமான, அவர் நம்ம துன்பப்படுத்தி பார்க்கணும்லாம் ஆசைப்பட மாட்டார். அப்ப இந்த துன்பம் எதனால வந்ததுன்னா, நாம செஞ்ச வினையால வந்தது. அப்ப அந்த வினையால பிறவிக்கு வந்திருக்கோம். அப்ப அந்த வினை பயனை அவர் நமக்கு ஊட்டுதார், இவ்வளவுதான். அதுக்கு நம்ம கடவுளை குறை சொல்லக்கூடாது. அப்ப இந்த துன்பம் வந்திருக்குன்னா நம்ம வினைய நீக்கிறதுக்குத்தான் அவர், நம்ம வினை நீங்கினாதானே நம்ம முக்தி அடைய முடியும். அதற்காகத்தான் அவர் அதை செய்கின்றார். அதனால நம்முடைய கண்மங்கள்லாம் தொலைகிறது. கண்மம் குறைய குறைய ஆணவத்தோட வலியும் குறையும், வென குறைய குறைய ஆணவத்தோட வலியும் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஆணவத்தை ரெண்டு வழியில போக்கலாம். ஒண்ணு, அந்த அந்த எண்ணம் வரும்போதே அதை உடனே அடக்கணும், இல்லைன்னா அதை அதோட வழியில விட்டு அடக்கணும். அதோட வழியில விட்டோம்னா நம்ம ரொம்ப கெட்ட காரியங்கள்லாம் செஞ்சிருவோம், அது தீய வழி. முதலே அடக்கிட்டோம்னா அது நல்ல வழி. இப்போ ஆணவத்தாலதான் கோபமே வருது. இந்த கோபத்தை கடவுள் பக்தியால கட்டுப்படுத்திட்டோம்னு வச்சுக்கிடுவோமே, அது அந்த அளவுலயே கெட்டு பெறுது. இறைவனோட நாமத்தை சொல்லி பதிகத்தை படிச்சு, பெருமானே இது நான் எங்க எப்ப எந்த பிரிவுல என்ன வினையை செஞ்சனோ எனக்கு இந்த துன்பம் வந்திருக்கு, அதனால எனக்கு எனக்கு யார் துன்பம் கொடுத்தாங்களோ அவங்க மேல எனக்கு இந்த கோபம் வருது. ஆனா அந்த கோபம் வரக்கூடாது, இது வந்தா நான் திருப்பியும் வினையை ஈட்டிடுவேன், திருப்பியும் நான் அது எனக்கு ஆகாமியமா இருந்து சஞ்சிதமாகி எனக்கு பிராரத்தமா வரும், எனக்கு வேண்டாம் இதெல்லாம், எனக்கு உன்னோட அன்பும் அருளும் வேணும், நான் உன் திருவடி கீழே இருக்கணும்ப்பா அப்படின்னா அதுக்கு எனக்கு இந்த கோபம் வந்து தடையா இருக்கு. அதனால என்ன, நான் உன்னோட நாமத்தை சொல்றேன், அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை ஜெபிக்கிறேன், விபூதியை அணிஞ்சுக்கிறேன், ருத்ராட்ச அணிஞ்சுக்கிறேன், இதன் மூலம் அந்த சிவச்சின்னங்கள் அணிந்து நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன், உன் புகழையே பாடிக்கிட்டு இருக்கேன், உன்ன நான் பூசை பண்றேன், உனக்கு நான் பணி செய்யறேன், இதுவும் நான் செய்யறேங்கிற உணர்வு இல்லாம நீ செய்ய வைக்கிறதுனால நான் செய்யறேன், என்னோட செயல்கள் எல்லாமே நீ செய்யறது தான், நீ தான் செய்ய வைக்கிற அப்படிங்கிற ஒரு உணர்வோட நம்ம செஞ்சோம்னா அந்த இடத்துல நமக்கு பிறவி வராது. அந்த இடத்துலயே அது அடங்கி போயிருது கோபம். ஆனா அந்த கோபத்தை வளர விட்டு எப்படி என்ன பார்த்து இப்படி பேசலாம், எப்படி எனக்கு இந்த விஷயத்த அவங்க செய்யலாம், என்ன என்ன அவங்க மனசுல இருந்திருக்குன்னு நம்ம எதிராளிய பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கோம்னா சரியா சித்தாந்தம் படிக்கலன்னு அர்த்தம். சித்தாந்தம் என்ன சொல்லணும், கவனமா இருக்கணும்னு நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த கோபத்தை வளர விட்டோம்னா அந்த கோபம் பாவம் சண்டாளம்னு சொல்லுவாங்க, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லின் தன்னையே கொன்றும். அது கடைசியில அந்த கோபத்துல கண்மண் தெரியாத கோபத்துல தாறுமாறான சிந்தனைகள், தேவையற்ற வார்த்தைகள், முறைகேடான செயல்கள், அவங்களை எதிராளிய கோபப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம எச்சு போய் உட்காருவோம். ஆனா அந்த மனம் வாக்கு காயம் அந்த மூணாலையும் கோபத்தால கோபத்தை அடக்காம நம்ம செஞ்ச செயல்கள் போற நமக்கு எத்தனை பிறவியில கொண்டு நம்மளை தள்ளுமோ தெரியாது. அப்படின்னா நமக்கு என்னைக்கு இந்த ஆணவங்கிற நோய் வந்து நம்மளை விட்டு நீங்கும், அது நீங்கணும்னா நமக்கு முதல்ல கோபம் குறையணும். அது அப்படியே வளர விட்டுட்டே இருந்தோம்னா கோபம் வந்து பொல்லாங்கு செஞ்சு இந்த பிறவியில அடுத்த பிறவியில தொடர்ந்து வருத்தம். வருத்தம் எங்க இருந்து வருதுன்னா செஞ்ச பாவத்துக்கு தான் வருத்தம். இப்ப நான் எல்லாரும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லணும், நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னோம்னா அப்ப நம்ம நிறைய வினை ஈட்டியிருக்கோம்னு அர்த்தம், தீவினை நிறைய ஈட்டி வச்சுக்கோன்னு அர்த்தம். தெரியாம தான் செஞ்சுட்டு வந்திருப்போம், தெரிஞ்சும் செஞ்சிருக்கலாம் புத்திபூர்வமாவும் அபுத்திபூர்வம். அதனால இது பிரத்தியார்த்தம் நம்ம இந்த மாதிரி சொல்றதே முதல்ல என்ன செய்யணும், சிலர் வந்து மெனக்கெட்டு போன் போட்டு பிரத்தியார்த்து வந்து நிறைய தன்னை பத்தி சொல்லி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு இரக்கம் சம்பாதிக்கணுங்கிறது, இதெல்லாம் தேவையே கிடையாது. அதனால நாங்க நல்லா தான் இருக்கிறோம், சுவாமியோட திருவருளால நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு கிடைச்ச குருவால குருவருளால நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஆணவத்தை அடக்காம விட்டாலும் அது அழியத்தான் போது கடைசியில, ஏன் நாம அதோட வழியிலே நின்று பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன, அதை போய் மெனக்கிட்டு நம்ம அடக்குவானேன்னு ஒரு கேள்வி வருது. இப்போ ஒரு வீட்டுல ஒரு திடீர்னு ஒரு இடத்துல நெருப்பு பொறி பறந்துட்டு அதை உடனே அணைச்சா நன்மையா, அது பாட்டுக்கு எரியட்டும் எரிஞ்சு முடிஞ்சாலும் அதை அணையத்தானே போகுது அப்படின்னு சொல்லி அது அப்படியே எரிய விடுறது நல்லதா, அப்படி எரிஞ்சா எவ்வளவு நஷ்டம், அந்த வீடு எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு அதனால எவ்வளவு பொருட்கள் நட்டமா போயிருது. அது மாதிரிதான் ஆணவத்தை அடக்காம விட்டா இந்த வீட்டை எரிய விட்டா அந்த அணைக்காம எரிய விட்டதுக்கு சமம். அதனால ஆணவத்தை அடக்கி செய்யக்கூடிய செயல்கள்லாம் நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், அதை அடக்காம செய்யக்கூடியதெல்லாம் கெட்ட காரியங்கள், தீய கர்மம்னு சொல்லப்படுது. இது ரெண்டுமே ஆன்மாவை சேர்ந்து இருக்கிறது. அப்ப நல்லதை செஞ்சவங்க அதான் புண்ணியத்தை செஞ்சவங்க நல்வினை வந்து புண்ணியமா மாறி இன்பத்தை தரும், தீவினை வந்து பாவமா மாறி துன்பத்தை தரும். அப்ப அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம் நமது குருஞான சம்பந்த பெருமான் சொன்ன வழியிலதான் நடக்குது. அதனால நாம என்ன செய்யணும், ஆன்மாவோட மூணு பொருள் தொடர்புல இருக்கு, ஆன்மாவை அடக்கி தீய எண்ணங்களையே எழுப்பி விடக்கூடிய ஆணவம், அந்த ஆணவத்தால ஆன்மா செய்யக்கூடிய கர்மம், இந்த கர்மத்தை செய்யறதுக்கு கருவியாக இருக்கக்கூடிய மாயையால் ஆன சரீரம், இந்த மூன்றும் கடவுளோட இறை நம்மை சேர விடாம தடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் இதற்கு பாசம், அத கயிறு கட்டி வச்சிருக்கு நம்மள அப்படின்னு பேரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மூன்றிலிருந்து ஆன்மா என்று விலகுதோ அப்பதான் துன்பங்கள்லாம் நீங்கி இறைவனோட சேரும். இறைவனோட சேர்ந்து இருக்கிற நிலைக்கு வீடு, முக்தி, மோட்சம் இல்ல அப்படிங்கிற பேரின்பம் அப்படிங்கிற பேர்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மும்மலங்கள்ல இருந்து நீங்கணும்னா நமக்கு கடவுள் வழிபாடு மிக மிக அவசியம். ஆக எதனால் கடவுள் வழிபாடு செய்கின்றோம் என்றால், நம்முடைய பாசக்கட்டிலிருந்து விடுபட்டு இறைவனை அடையும் பொருட்டு. அதனால எப்போதும் இறைவனை என்ன செஞ்சிட்டு இருக்கணும், தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினை என்றும் சிவன் தாளினை என்ற கருத்தினை மனதிலே எடுத்துக்கொண்டு, கிடைத்தற்கரிய இந்த மனிதர் பிறவி சித்தியார்ல சொன்ன மாதிரி அண்டசம் ஸ்வேதஜம் உற்பிஜம் சராயுஜம், அதோட எண்தரு நாள் 84 நூறாயிரத்தால் உடுபல் யோனி எல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடில். இது எப்படி தெரியுமா இந்த பிறவிக்கு வர்றது, கடலை கையால் நீந்தினதுக்கு சமம் அப்படின்னு அழகாக அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம்.